இட்ஸ் ஸ்டோரி டைம்.
ஒரு ராஜா ஏன் சிறைக்கு போனாரு, சிறைச்சாலையில இருந்தவங்க அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கு ஜெர்மனியோட ஒரு பகுதியை வில்லியம்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மக்களுக்கு பிடிச்ச சில குணங்கள் அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட தாம் ஒரு ராஜாங்கிற கர்வம் கொஞ்சம் கூட இல்லை. மக்களோட சரிசமமா பழகி அவங்களோட அன்றாட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கறதுக்கான வழிகளையும் யோசிப்பாரு. அவர் அரண்மனையில இருந்தாலும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழாம எளிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராஜா வில்லியமுக்கும் நேர்மையா இருக்கிறவங்களையும் உண்மை பேசுறவங்களையும் ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் தன்னோட அமைச்சரவையிலையும் வச்சிருந்தாரு, ஆட்சி அதிகாரத்திலையும் அதிகாரிகளா வச்சிருந்தாரு. அவர் தன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மக்களை நேரடியா தேடிக்கிட்டு போய் சந்திச்சு பேசுறதையும் ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு. இந்த தடவை அவரோட பிறந்த நாளைக்கு இதுவரைக்கும் சந்திக்காத மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை பத்தி அவர் தன்னோட அமைச்சர் மார்சல் கிட்ட பேசும்போது மார்சல் சொன்னாரு, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நீங்க சந்திச்சு முடிச்சாச்சு. நீங்க இதுவரைக்கும் சந்திக்காம இப்ப புதுசா சந்திக்கணும்னு நினைச்சா அது சிறைச்சாலையில இருக்கிற கைதிகளா மட்டும்தான் இருக்க முடியும். அரசு அதிகாரிகளாலையும் தீர்த்து வைக்க முடியாத சில பிரச்சனைகள் கைதிகளுக்கும் இருக்கலாம். அதனால இந்த தடவை உங்க பிறந்த நாளைக்கு நீங்க கைதிகளை போய் சந்திச்சா அவங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மாலான முயற்சிகள் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா வில்லியமுக்கும் இது ஒரு நல்ல யோசனையாவே பட்டுச்சு. அவர் தன்னோட பிறந்த நாளைக்கு பாட்ஸ்டாம்ங்கிற ஊர்ல இருக்கிற சிறைச்சாலைக்கு வந்து அங்க இருக்கிற கைதிகளை சந்திக்க போறதா அதிகாரிகளுக்கு சொன்னாரு. அங்க இருந்த அதிகாரிகளும் அவர் சிறைச்சாலைக்கு வந்து சிறையில இருக்கிற எல்லா கைதிகள்கிட்டையும் பொதுவா ஏதாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்களோட குறைகளை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பிறந்த நாளுக்கு முதல் நாள் சொன்ன மாதிரியே ராஜா வில்லியம் பாட்ஸ்டாம்ல இருக்கிற சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்தாரு. ராஜாவை வரவேற்கிறதுக்காக சிறைச்சாலையில அன்னைக்கு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த சிறையில மொத்தம் 36 கைதிகள் இருந்தாங்க. ராஜா வில்லியம் ஒரு பொதுவான மேடையில நின்னுகிட்டு அந்த 36 கைதிகள் கிட்டையும் பேசினாரு. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் கைதிகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லலாம் அப்படின்னு அவரு சொன்னப்போ ஒரு கைதி சொன்னாரு, இங்க குளியலறையும் கழிப்பறையையும் ஒழுங்கா சுத்தம் செய்யறதே இல்ல. அதனால எங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கும் தொற்று நோய்களும் வருது. ஒவ்வொரு நாளும் அதை சுத்தம் செய்யறதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இப்ப இன்னொரு கைதி, எங்களுக்கு சரியான மருத்துவ வசதியும் இல்ல. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட அது தன்னால சரியா போகுதான்னு 4 நாள் பாக்குறாங்க. 5வது நாள் தான் எங்களுக்கு யாராவது ஒரு மருத்துவரை ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்குள்ள அவருக்கு வந்திருக்கிற தொற்று நோய் மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. எங்களுக்கு சரியான மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி கைதிகள் சொல்ற குறைகளை எல்லாம் ராஜா வில்லியம்ஸும் அமைச்சர் மார்சலும் கேட்டுக்கிட்டாங்க. உடனடியா அது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டாங்க. எல்லா கைதிகள் கிட்டையும் பொதுவா பேசினதுக்கு அப்புறம் விருந்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கிச்சு. அன்னைக்கு ராஜா வில்லியம்ஸும் அமைச்சர் மார்சலும் அந்த கைதிகளோடையே ஒன்னா உக்காந்து விருந்து சாப்பிட்டாங்க. ராஜா வர்றதுனால நமக்கு இன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கைதிகளுக்கு ராஜாவும் அவங்களோட உக்காந்து உணவு சாப்பிட்டது ரொம்பவே பிடிச்சு போச்சு. விருந்து முடிஞ்ச உடனே ராஜா மறுபடியும் கிளம்பி அரண்மனைக்கு போயிடுவாரு அப்படின்னு தான் பாட்ஸ்டாம்ல இருந்த சிறை அதிகாரிகள் நினைச்சாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சதும் ராஜா அந்த அதிகாரிகள் கிட்ட, இங்க தங்கி இருக்கிற ஒவ்வொரு சிறை கைதிகளையும் நான் அவங்க தங்கி இருக்கிற சிறை கூடத்திலேயே போய் பார்க்கறதுக்கு விரும்புறேன், அதனால அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. இத சிறை அதிகாரிகளும் எதிர்பார்க்கல. ஆனா ராஜாவே கேட்டுக்கிட்டதுனால எல்லா சிறை கைதிகளையும் ஒவ்வொருத்தரா அவங்களோட சிறை கூடத்துல சந்திக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவங்க செஞ்சாங்க. அந்த சிறை கூடத்துல இருந்த கைதிகளும் இதை எதிர்பார்க்கல. ராஜா வந்து என்ன கேட்பாரு அப்படின்னு தெரியாம அவங்களும் கொஞ்சம் பரபரப்பாவே இருந்தாங்க. ராஜா முதல் கைதிய சந்திச்சதும், நீங்க எதுக்காக சிறைச்சாலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த சிறை கைதி சொன்னாரு, பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிற பகுதியில தான் என்னோட வீடும் இருக்கு. அது எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. வாடகை கொடுத்துத்தான் நானே அங்க தங்கி இருந்தேன். அங்க இருந்த பெரிய வீடுகள்ல அடிக்கடி திருட்டு போறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. ஒரு தடவை அப்படி திருட்டு நடந்தப்போ அந்த திருடனை வீட்டுக்கு காவல் இருந்தவங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த திருடன் என்னோட வீட்டை தாண்டி போகும்போது திருடின பொருட்களை என்னோட வீட்டுக்குள்ள விட்டறிஞ்சிட்டு போயிட்டான். எனக்கும் அந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா காவல் அதிகாரிகள் இத புரிஞ்சுக்காம என்னோட வீட்டிலேந்து திருட்டு பொருட்கள் இருந்ததுனால என்ன கைது செஞ்சு கொண்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க. நான் நிரபராதி, அப்பாவி அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதையெல்லாம் ராஜா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. மார்சல் அங்க இருந்த சிறை அதிகாரிகள் கிட்ட அந்த கைதிய பத்தி விசாரிச்சப்போ, இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில இருந்த பெரிய வீடுகள்ல திருடு போன பொருட்கள் கூட அந்த கைதியோட வீட்டிலிருந்து கண்டெடுத்ததா அந்த காவல் அதிகாரிகள் சொன்னாங்க. ராஜா அதுக்குள்ள அடுத்த சிறை கைதிய பாக்கறதுக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட, நீங்க சிறையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அந்த கைதி சொன்னாரு, எங்க ஊர் கிராம அதிகாரிக்கும் எனக்கும் முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர் என்ன சிறையில அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சில பேர் அவருக்கு எதிரா கிராம சபை கூட்டத்துல பேசினதும் நான் தான் அவங்கள தூண்டி விட்டதா சொல்லி என் மேல இருந்த முன் விரோதத்தினால என்ன அவரு சிறையில அடைச்சிட்டாரு. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நானும் அப்பாவி அப்படின்னு சொன்னாரு. ராஜா அடுத்த கைதியை சந்திக்கிறதுக்கு அவரு இருந்த சிறை கூடத்துக்கு போயிட்டாரு. மார்சல் இந்த கைதிய பத்தி சிறை அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சிறை கைதியோட நண்பர்களும் இதே சிறைச்சாலையில தான் இருக்காங்க. அவங்க நாலு பேருமா சேர்ந்துகிட்டு கிராம தலைவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருந்தது எங்களோட விசாரணையில தெரிய வந்துச்சு. கொலை செய்யறதுக்காக அவங்க போட்டிருந்த திட்டத்தையும் அதுக்காக அவங்க சேகரிச்சு வச்சிருந்த ஆயுதங்களையும் அவங்க வீட்டிலேந்தே நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாட்சியத்தோட அடிப்படையில தான் நாலு பேரும் இங்க கைதிகளா இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்த கைதிகிட்ட ராஜா விசாரிச்சப்போ, ஒரு பெரிய பங்களாவ அதோட உரிமையாளருக்கு தெரியாம வேற யாரோ வாங்கியிருக்காங்க. நான் தான் அதுக்கான பத்திரங்களை எல்லாம் தயார் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிதான் என்ன கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நானும் ரொம்பவே அப்பாவி அப்படின்னு சொன்னாரு. ராஜா அடுத்த கைதிகிட்ட போயிட்டாலும், இந்த கைதி செஞ்ச குற்றமும் நிரூபிக்கப்பட்டதுனால மட்டும்தான் அந்த கைதியை கொண்டு வந்து சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு மார்சல் விசாரிச்சு தெரிஞ்சுகிட்டாரு. ராஜா வில்லியம் இதே மாதிரி விசாரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கைதிகளையா தாண்டி போய்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு கைதியும் ராஜா கிட்ட, நாங்க எந்த குற்றமும் செய்யல, நாங்க அப்பாவிங்க, எங்களை கொண்டு வந்து சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு கைதி மட்டும் ராஜா கிட்ட, நாம ஒரு தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதானே ராஜா ஆகணும். நான் ஒரு தவறு செஞ்சேன், அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் வறுமைனாலும் திருடினது குற்றம்தானே, நான் அந்த குற்றத்தை செஞ்சேன், அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இந்த சிறைச்சாலையில தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கு. இந்த சிறைச்சாலையிலேருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இத மாதிரி குற்றத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப மார்சல் கேட்கறதுக்கு முன்னாடி ராஜாவே அங்க இருந்த சிறை அதிகாரிகள் கிட்ட இந்த கைதி செஞ்ச குற்றம் என்ன அப்படின்னு கேட்டாரு. அந்த சிறை அதிகாரிகள் சொன்னாங்க, இவர் ஒரு கடையை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அங்க இருந்த உணவுப் பொருட்களை மட்டும் திருடியிருக்காரு. கடையில இருந்த பணத்தையோ வேற பொருட்களையோ இவர் எடுக்கவே இல்லை. ரெண்டு நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் இவர் திருடிக்கிட்டு வெளியே வரும்போது கடையோட காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏன் கடையில உணவுப் பொருட்களை மட்டும் திருடினாரு அப்படின்னு மார்சல் விசாரிச்சு பார்த்தப்போ அவருக்கு சரியான வேலை எதுவுமே கிடைக்கல. அவரோட குடும்பத்துல மனைவியும் குழந்தைகளும் உணவு இல்லாம தவிச்சதுனால இவர் திருடிட்டாரு அப்படிங்கிற உண்மையும் மார்சலுக்கு தெரிய வந்துச்சு. மார்சல் இதை பத்தி ராஜா கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி ராஜா அங்க இருந்த சிறை அதிகாரிகள் கிட்ட இந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லா கைதிகளும் நாங்க அப்பாவிகள் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு அப்பாவிகளுக்கு நடுவுல இத மாதிரி ஒரு திருடன் இருக்கவே கூடாது. இவர் அந்த அப்பாவிகளை கெடுத்துடுவாரு. அதனால இவரை மட்டும் நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செஞ்சு அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போறேன். இவருக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அரண்மனையிலேயே இவரை நான் தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த ராஜாவை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இப்ப மார்சலுக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.